இன்று நாம் தரம் 11 கர்நாடக சங்கீத அறிமுறை பாடத்தில் அமைந்த இரு விடயங்கள் பற்றி கற்றுக்கொள்வோம். ஒன்று ராகலட்சணம், இன்னொன்று சாப்புத்தாளங்கள். அந்த வகையில் நாம் இன்று பந்துவராளி ராகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த ராகமானது முதலில் நாம் இது ஒரு தாய் ராகமா அல்லது சே ராகமா என அறிந்திருத்தல் வேண்டும். நீங்கள் 72 மேளகர்த்தா அமைப்பு கற்றிருப்பீர்கள். அந்த அமைப்பில் 51வது ராகமாக காமவர்த்தனி என அழைக்கப்படும் பந்துவராளி ராகம் காணப்படுகின்றது. எனவே நீங்கள் முதலாவது விடயம் எழுத வேண்டும், இது ஒரு ஜனக ராகமாகும், இது 51வது மேளகர்த்தா ராகமாகும். அடுத்து நாம் எந்த சக்கரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். 72 மேளகர்த்தா அமைப்பில் 12 சக்கரங்களாக ராகங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சக்கரத்திலும் 6 ராகங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் நாம் 9வது சக்கரத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது பிரம்ம சக்கரத்தில் 3வது ராகமாக காணப்படுகின்றது. பிரம்ம சக்கரத்தில் 3வது ராகமாக காணப்படுகின்றது. அதாவது 49, 50, 51, 51வது ராகமாக காணப்படுகின்றது. எனவே இவ்ராகத்தை பிரம்மகோ என்று அழைக்கின்றோம். அதாவது ஒவ்வொரு சக்கரங்களிலும் உள்ள ராகங்களை பா, ஸ்ரீ, கோ, பூ, மா, ஷா என்ற வரிசையில் கூறப்படுகின்றன. எனவே இது 3வது ராகமாக காணப்படுவதால் பிரம்ம கோ என்று அழைக்கப்படுகின்றது. 72 மேளகர்த்தா சக்கரத்தை நாம் அவதானித்தோம் என்றால், இங்கு 51வது மேளமாக காமவர்த்தனி என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது கடபஜாதி திட்டத்தின்படி இதன் பெயர் காமவர்த்தனி ஆகும். 72 ராகங்களில் ஒரு சில ராகங்களை தவிர்த்து ஏனைய ராகங்கள் முழுவதும் கடபஜாதி திட்டத்தின்படியே அதன் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடபஜாதி திட்டம் என்பது காவரிசையில் 9 எழுத்துக்களும், டாவரிசையில் 9 எழுத்துக்களும், பாவரிசையில் 5 எழுத்துக்களும், யாவரிசையில் 8 எழுத்துக்களுமாக இலக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் காமவர்தனி ராகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், இதன் முதல் 2 எழுத்துக்களும் கா, மா. இங்கு கா என்ற எழுத்திற்கு இலக்கம் 1, மா என்ற எழுத்திற்கு இலக்கம் 5 கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே 15 கிடைக்கும். இவ்விலக்கத்தை நாம் திருப்பி பார்த்தோம் என்றால், இதன் மேள எண்ணாகிய 51 நமக்கு கிடைக்கும். இனி நாம் அடுத்த விடயத்தை கவனித்தோம் என்றால், இவ்ராகத்தின் ஆரோகண அவரோகணம். 72 ராகங்களுமே சம்பூர்ண ராகங்களாகும். எனவே இவ்ராகத்தின் ஆரோகண அவரோகணமும் சம்பூர்ணமாகும். அதாவது சரிகம பதனிச சனிதப மகரிச. அடுத்து நாம் இவ்ராகத்தின் ஸ்வரஸ்தானங்களை பார்த்தோமென்றால், இவ்ராகமானது மாயாமாளவ கௌளையின் பிரதிமத்திம ராகமாகும். அதாவது நேர் பிரதிமத்திம ராகமாகும். எனவே மாயாமாளவ கௌளை ராகத்திற்கு பிரதிமத்திமத்தை சேர்த்து கொண்டோமென்றால், அதாவது சுத்தமத்திமத்துக்கு பதிலாக பிரதிமத்திமத்தை சேர்த்து கொண்டோமென்றால், எமக்கு பந்துவராளி ராகம் கிடைக்கும். எனவே இதன் ஸ்வரஸ்தானங்களை எமக்கு இலகுவாக ஞாபகம் வைத்திருக்க முடியும். சஜ்ஜம், சுத்த ரிஷபம், அந்தரகாந்தாரம், பிரதிமத்திமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், காகல நிஷாதம். இனி நாம் இவ்ராகத்தின் ஆரோகண அவரோகணத்தை எவ்வாறு பாடுவது என்று பார்ப்போம். சரிகம ப Padhani sa sanidha pamaga risa sarigama padhani sa sanidha pamaga risa sarigama padhani sa sanidha pamaga risa sarigama padhani sa sanidha pamaga risa. அதாவது மாயாமாளவுகவுளை ராகத்தின் சுத்த மத்திமத்துக்கு பதிலாக பிரதிமத்திமம் பாடுதல் வேண்டும். அடுத்து இவ்ராகத்தின் அனைத்து ஸ்வரங்களும் ராகச்சாயா ஸ்வரங்களாகும். அதாவது ராகத்தின் சாயலை நன்கு வெளிப்படுத்தக்கூடிய ஸ்வரங்களாகும். இதை நாம் ஜீவஸ்வரங்கள் என்றும் அழைப்போம். அடுத்த விடயத்தை அவதானித்தோம் என்றால், இவ்ராகத்தில் மத்திமம் சற்று தீர்க்கமாக பாடப்படும். தீர்க்கம் என்பது நெடிலாக பாடப்படும். சரிகமா பதனி சாநிதபமா அந்த மாதிரி நெடிலாக, அதாவது தீர்க்கமாக பாடப்படும். அடுத்த விடயம், பஞ்சமத்தில் நின்று இவ்ராகத்திற்கு சஞ்சாரம் செய்ய முடியும்.
பத பத பதனி சநித ப மகரிகம ப,
இவ்வாறு பஞ்சமத்தில் நின்று சஞ்சாரம் செய்ய முடியும். எனவே இவ்ராகத்தின் நியாசஸ்வரங்கள் மத்திமம் பஞ்சமம் ஆகியவை ஆகும். அதாவது மத்திமத்திலும் நின்று தீர்க்கமாக பாட முடியும், அதேபோல் பஞ்சமத்தில் நின்றும் சஞ்சாரம் செய்ய முடியும். எனவே இவ்விரண்டு ஸ்வரங்களும் நியாசஸ்வரங்களாகும். நியாசம் என்பது முடிவு ஸ்வரம் என பொருள்படும். அடுத்து இவ்ராகத்தின் கிரகஸ்வரங்கள் எவை என்று பார்த்தோமென்றால், சா பா நீ, அதாவது கிரகஸ்வரங்கள் என்பது இவ்ராகத்தில் அமைந்த பாடல்கள் ஆரம்பிக்கும் ஸ்வரங்களாகும். அதாவது இவ்ராகத்தில் அமைந்த பாடல்கள் சஜ்ஜத்தில் அல்லது பஞ்சமத்தில் அல்லது நிஷாதத்தில் ஆரம்பிக்கும். இப்போ நாம் எடுத்துக்காட்டாக நமது பாடத்திட்டத்தில் உள்ள
அள்ளியுண்டிடலீர்
இந்த பாடல்ல சஜ்ஜத்தில் பாடல் ஆரம்பிக்கிறது.
சசனித பபமகரிகமப்ப சசனித,
அதாவது இப்பாடல் சஜ்ஜத்தில் ஆரம்பிக்கின்றது. இவ்வாறு இவ்ராகத்தில் அமைந்த பாடல்கள் சஜ்ஜத்தில் அல்லது பஞ்சமத்தில் அல்லது நிஷாதத்தில் ஆரம்பிக்கும். அடுத்து இவ்ராகத்தின் விசேட சஞ்சார பிரயோகங்களாவன
பதமா தசநிதபமா,
இப்பிரயோகங்கள் இவ்ராகத்தின் விசேட சஞ்சார பிரயோகங்களாகும். அடுத்து சர்வஸ்வர ஹமக வரிக ரக்திராகமாகும். அதாவது எல்லா ஸ்வரங்களும் கமகங்களையும் ரக்தியையும் கொடுக்கக்கூடிய ராகமாகும். அடுத்து இவ்ராகமானது தாரஸ்தாயி காந்தாரத்திற்கு மேல் சஞ்சாரம் இல்லாத ராகமாகும். அதாவது இவ்ராகத்தின் சஞ்சார பிரயோகங்கள் தாரஸ்தாயி காந்தாரத்திற்கு மேல் செல்லாது. அதாவது மேல்ஸ்தாயி காந்தாரத்திற்கு மேல் செல்லாது. அடுத்து இந்த ராகமானது விஸ்தாரமான ஆலாபனைக்கு இடம் கொடுக்கும் ராகமாகும். அதாவது நீண்ட நேரம் பாடக்கூடிய ராகமாகும். ஆலாபனை என்பது
ததல் நல் ந
இவ்வாறு நீண்ட நேரம் ஆலாபனை செய்யக்கூடிய ராகமாகும். அடுத்து இது ஒரு சாயலக ராகமாகும். சாயலக ராகம் என்பது ஒரு ராகத்தில் இன்னொரு ராகத்தின் சாயல் ஒலித்தால் அது சாயலக ராகம் என அழைக்கப்படும். அதாவது இவ்ராகத்தில் பூர்வி கல்யாணி ராகத்தின் சாயல் சில இடத்தில் ஒலிக்கும். அடுத்து இப்பந்துவராளி ராகத்தின் நிஷாதத்தை மூர்ச்சனை செய்யும் பொழுது, அதாவது மூர்ச்சனை என்பது கிரகபேதம் என அழைக்கப்படும். கிரகபேதம் என்றால் இவ்ராகத்தின் நிஷாதத்தை சஜ்ஜமாக வைத்து அதன் ஸ்வர இடைவெளிகளை பார்க்கும் பொழுது கனகாங்கி ராகம் பெறப்படும். அதாவது 72 மேளகர்த்தா சக்கரத்தில் முதலாவது ராகமான கனகாங்கி ராகம் பெறப்படும். அடுத்து இப்பந்துவராளி ராகமானது எப்பொழுதும் பாடக்கூடிய ராகம். அதாவது எந்நேரமும் பாடலாம், ஆனால் கச்சேரிகளின் ஆரம்பத்தில் பாடும் பொழுது கச்சேரி மிகவும் களைகட்டும். அடுத்து தேவார பண்களில் இவ்ராகத்திற்கு ஒத்த பண்கள் இரண்டு காணப்படுகின்றன. ஒன்று சாதாரி, இன்னொன்று நட்டராகமாகும். நமது பாடத்திட்டத்தில் அமைந்த தேவாரம் ஒன்று இப்பண்ணில் அமைந்துள்ளது. அதாவது பண்டு நால்வருக்கு அறமுறை தருளி பல்லுலகினில் உயிர் வாழ்க்கை. இத்தேவாரமானது நட்டராகத்தில் அமைந்துள்ளது. அடுத்து ஹிந்துஸ்தானி இசையில் இவ்ராகத்திற்கு ஒப்பான ராகம் பூர்வி தாட்டாகும். இவ்ராகமானது கருணை சுவையை கொண்டது. எனினாம் இவ்ராகத்தின் சஞ்சார பிரயோகங்களை பார்த்தோமென்றால் சரிகம பாம பதராபம பதனிதனி நிசனிதப்ப தனிசனிதபம பதனி சரிகரிச சானிதபம கமபதனிதபம கமபதபம கம ககரிச சரிகம பாம கரி பம ககரி ரிச சனிதனி சரிச. இவ்வாறு இவ்ராகத்தின் சஞ்சாரங்கள் அமையும். அடுத்து நாம் இவ்ராகத்தில் அமைந்த உருப்படிகளை பார்த்தோம் என்று சொன்னால் இவ்ராகத்தில் பல உருப்படிகள் காணப்படுகின்றன. நாம் எமக்கு தெரிந்த உருப்படிகளை பார்ப்போம். நமது பாடத்திட்டத்தில் அள்ளியுண்டிடலாம் வாரீர் என்ற உருப்படி ஒன்று காணப்படுகின்றது. இவ்வுருப்படியை இயற்றியவர் தண்டபாணி தேசிகர். அடுத்து நின்னருள் இயம்பலாகுமோ என ஆரம்பிக்கும் கீர்த்தனை இயற்றியவர் பாபநாசம் சிவன். நின்னருள்ளியம்பலாகுமோ. இவ்வாறு நாம் குறைந்தது இரண்டு உருப்படிகள் என்றாலும் நாம் ராகலட்சணம் எழுதும் பொழுது எழுத வேண்டும். மாணவர்களே, காபூத சாதாரணதர பரீட்சையில் கர்நாடக சங்கீத பாடத்தில் பகுதி ரெண்டு வினாக்களில் ராகலட்சணம் என்ற ஒரு வினா மிகவும் முக்கியமான ஒரு வினாவாக காணப்படுகின்றது. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு ராகலட்சணம் வந்தாலும் உங்களுக்கு சுலபமாக எழுதுவதற்கு பின்வரும் விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது முதலாவதாக இது தாய் ராகமா அல்லது சேய் ராகமா என எழுதப்படல் வேண்டும். தாய் ராகம் என்றால் அதன் மேளகன் குறிப்பிடப்படல் வேண்டும். சேய் ராகமெனின் இதன் தாய் ராகம் இது என்று குறிப்பிடப்படல் வேண்டும். அடுத்து தாய் ராகமாக காணப்பட்டால் அது எந்த சக்கரத்தில் எத்தனையாவது ராகம், இதன் சங்கீத குறியீடுகள் என்பவை குறிப்பிடப்படல் வேண்டும். அடுத்து இதன் ஆரோகண அவரோகணம். அடுத்து ஸ்வரஸ்தானங்கள் குறிப்பிடப்படல் வேண்டும். அடுத்து இவ்ராகத்தின் ராக சாயாஸ்வரங்கள், கிரகஸ்வரங்கள், நியாசஸ்வரங்கள் என்பவை குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்து இதர அம்சங்களான ராகச்சாயாஸ்வரங்கள், கிரகஸ்வரங்கள், நியாசஸ்வரங்கள், விசேட சஞ்சார பிரயோகங்கள், கிரகபேதம் அடைந்து வேறு ராகங்கள் பெறப்படுமாயின் எந்த ஸ்வரம் கிரகபேதம் செய்வதன் மூலம் என்ன ராகம் பெறப்படும் என்ற விடயம் எழுதப்படல் வேண்டும். அடுத்து தேவார பண்கள், அதாவது இந்த ராகத்திற்கு ஒப்பான தேவார பண்கள். அடுத்து ஹிந்துஸ்தானி இசையில் இவ்ராகத்திற்கு ஒப்பான ராகம். அடுத்து முக்கியமாக சஞ்சாரங்கள் எழுதப்படல் வேண்டும். உருப்படிகள் எழுதப்படல் வேண்டும். உருப்படிகள் குறைந்தது இரண்டு உருப்படிகளாவது எழுதப்படல் வேண்டும். சாப்பு தாளங்கள் பற்றி கற்றுக்கொள்வோம். சாப்பு தாளமானது நாடோடி கானத்தில் இருந்து வந்த புராதன தாளமாகும். சாப்பு தாளத்தை சாய்ப்பு தாளம் என்றும் அழைக்கப்படும். வழக்கமாக இத்தாளத்தை இரண்டு தட்டுக்களாக போடப்படும். சில நேரத்தில் வீச்சும் தட்டுமாக போடுவதும் உண்டு. பொதுவாக சாப்பு தாளம் என்பது மிஸ்ட சாப்பினையே குறிக்கும். சாப்பு தாளமானது நான்கு வகைப்படும். திஷ்டச்சாப்பு, கண்டச்சாப்பு, மிஷ்டச்சாப்பு, சங்கீர்ண சாப்பு. மாணவர்களே, நீங்கள் சிறிய வகுப்புகளில் ஐந்து ஜாதிகள் பற்றி கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அதாவது திஷ்டஜாதி, சதுஷ்டஜாதி, கண்டஜாதி, மிஸ்ரஜாதி, சங்கீர்ண ஜாதி. இதுபோன்று ஐந்து நடைகளும் காணப்படுகின்றன. அதாவது திஷ்ட நடை, சதுஷ்ட நடை, கண்ட நடை, மிஸ்ட நடை, சங்கீர்ண நடை. திஷ்ட நடை என்பது தக்கிட்ட 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 என்றவாறு மூன்று மூன்று எண்ணிக்கைகளாக செல்லும். சதுஷ்ட நடை என்பது தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி என்றவாறு நான்கு நான்காக செல்லும். கண்ட நடை என்பது தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட என்றவாறு ஐந்து ஐந்து எண்ணிக்கைகளாக செல்லும். மிஸ்ட நடை என்பது தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி என்றவாறு ஏழு ஏழு எண்ணிக்கைகளாக செல்லும். அதேபோன்று இறுதியாக சங்கீர்ண நடை என்பது தக்க திம்மி தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க தக்கிட்ட இவ்வாறு ஒன்பது ஒன்பது எண்ணிக்கைகளாக செல்லும். இவ்வாறு திஷ்ட நடை, சதுஷ்ட நடை, கண்ட நடை, மிஸ்ட நடை, சங்கீர்ண நடை ஆகிய ஐந்து நடைகளில் சதுஷ்ட நடை தவிர்ந்த ஏனைய நடைகளில் சாப்பு தாளங்கள் அமைந்துள்ளன. எனவே சாப்பு தாளங்கள் நான்கு வகையாகும். திஷ்டச்சாப்பு, கண்டச்சாப்பு, மிஸ்ரச்சாப்பு, சங்கீர்ண சாப்பு. இனி நாம் முதலாவது தாளமான திஷ்டச்சாப்பு தாளத்தை எடுத்துக்கொண்டோமானால் இதன் ஜதி தக்கிட்ட. இத்தாளத்தின் மொத்த எண்ணிக்கை மூன்று ஆகும். இத்தாளத்தை எவ்வாறு போடுவது என்று பார்ப்போம். இரண்டு தட்டுக்களாக போடப்படும். முதல் தட்டுக்கு ஒரு எண்ணிக்கையும் இரண்டாவது தட்டுக்கு இரண்டு எண்ணிக்கையுமாக போடப்படும். இப்பொழுது போடுகிறேன். தக்கிட்ட 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 தக்கிட்ட. அதாவது த என்பதற்கு ஒரு தட்டும், கிட்ட என்பதற்கு இரண்டு தட்டும். அதாவது முதல் தட்டுக்கு ஒரு சொல், ரெண்டாவது தட்டுக்கு இரண்டு சொற்கள் வரும். தக்கிட்ட 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 தக்கிட்ட. இனி நாம் இத்தாளத்தில் அமைந்த நமது பாடத்திட்டத்தில் உள்ள பாடல் ஒன்றை பார்ப்போம்.
சின்னஞ்சிறு கேளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கேளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வக்களஞ்சியமே.
தக்கிட்ட 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 என்றவாறு இந்த தாளம் வந்து செல்லும். அடுத்து கண்ட சாப்பு. இத்தாளத்தின் ஜதி தக்க தக்கிட்ட. இத்தாளத்தின் மொத்த எண்ணிக்கை 5 ஆகும். அதாவது முதல் தட்டிற்கு 2 எண்ணிக்கையும் இரண்டாவது தட்டிற்கு 3 எண்ணிக்கையும் ஆகும். இனி நாம் இத்தாளத்தை எவ்வாறு போடுவது என்று பார்ப்போம். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. அதாவது முதலாவது தட்டிற்கு தக்க, இரண்டாவது தட்டுக்கு தக்கிட்ட. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. இத்தாளத்தை நாம் 3 தட்டுக்களாக கூட போடலாம். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. ஆனால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு ஆவர்த்தனத்திற்கு 5 எண்ணிக்கைகளாக வர வேண்டும். அதாவது தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட என்றவாறு அமைதல் வேண்டும். இனி நாம் இத்தாளத்தில் அமைந்த பாடல் ஒன்றை பார்ப்போம்.
ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்றே. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்றே.
தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட என்றவாறு இத்தாளம் செல்லும். அடுத்து நாம் மிஸ்டர் சாப்பு தாளத்தினை எடுத்துக்கொண்டோம் என்றால், இத்தாளத்தின் ஜதி தக்கிட்ட தக்க திமி. இத்தாளத்தின் மொத்த எண்ணிக்கை 7 ஆகும். முதலாவது தட்டிற்கு 3 எண்ணிக்கையும் இரண்டாவது தட்டிற்கு 4 எண்ணிக்கைகளுமாக போடப்படும். இப்பொழுது பார்ப்போம் இத்தாளத்தை எவ்வாறு போடுவது என்று. தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி. அதாவது முதல் தட்டிற்கு தக்கிட்ட, இரண்டாவது தட்டிற்கு தக்க திம்மி என்றவாறு அமையும். இத்தாளத்தை வீச்சும் தட்டுமாக கூட போடலாம். அதாவது தக்கிட்ட என்பதற்கு வீச்சும் தக்க திம்மி என்பதற்கு தட்டுமாக கூட போடலாம். தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி என்றவாறு கூட போடலாம். இனி நாம் இத்தாளத்தில் அமைந்த பாடல் ஒன்றை பார்ப்போம்.
மானி நேர் விழி மாதராய்வழு திக்குமா பெரும் தேவி கேள். மானி நேர் விழி மாதராய்வழு திக்குமா பெரும் தேவி கேள்.
இத்தேவாரமானது மிஸ்டர் சாப்பு தாளத்தில் அமைந்துள்ளது. இத்தாளத்தை 3-4 என்ற எண்ணிக்கையில் போடாமல் 4-3 என்ற வகையில், அதாவது தக்கிட்ட தக்கதிமி என்ற தாளத்தினை தக்கதிமி தக்கிட்ட என்றவாறு போட்டோமென்றால், இதை விலோம சாப்பு என அழைக்கப்படும். அதாவது தக்கதிம்மி தக்கிட்ட தக்கதிம்மி தக்கிட்ட என்றவாறு அமையும். இவ்விலோம சாப்பு தாளத்தில் சியாமா சாஸ்திரி அவர்கள் பல கிருதிகளை இயற்றியுள்ளார். அடுத்து நாம் இறுதியாக சங்கீர்ண சாப்பு தாளம் பற்றி பார்ப்போம். இது 9 எண்ணிக்கைகளை கொண்டது. இதன் ஜதி தக்க திமி தக்க தக்கிட்ட. இனி நாம் இத்தாளத்தை எவ்வாறு போடுவது என்று பார்ப்போம். தக்க திம்மி தக்க தக்கிட்ட, தக்க திம்மி தக்க தக்கிட்ட, தக்க திம்மி தக்க தக்கிட்ட. அதாவது முதல் தட்டிற்கு தக்க திம்மி, அடுத்த தட்டிற்கு தக்க தக்கிட்ட. தக்க திம்மி தக்க தக்கிட்ட, தக்க திம்மி தக்க தக்கிட்ட. இத்தாளத்தில் அபூர்வமாக சில பல்லவிகளே பாடப்பட்டு வருகின்றன. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இரண்டு விடயங்கள் பற்றி கற்றுக்கொண்டோம். ஒன்று பந்துவராளி ராகலட்சணம், இன்னொன்று சாப்புத்தாளங்கள். இப்பாடங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நான் நம்புகின்றேன். மீண்டும் இன்னமொரு கர்நாடக சங்கீத பாடம் வழியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் என் சுபாகரன், இசை ஆசிரியர், ரஜவலை இந்து தேசிய கல்லூரி. நன்றி.